அயலுறவு கொள்கை, பின்னோக்கி செல்லும் சக்கரங்கள். கா. சுவாமிநாதன். எந்த ஒரு அரசு மற்றும் அதன் அரசாங்கத்தின் அயல்துறை கொள்கையானது இறுதியாக பார்த்தால் அதன் உள்நாட்டு கொள்கையின் வெளிப்பாடு தவிர வேறு எதுவும் அல்ல. அந்த அரசு மற்றும் அரசாங்கத்தில் தலைமை ஏற்றுள்ள வர்க்கம் அல்லது வர்க்கங்களின் நலன்களையே அது பிரதானமாக பிரதிபலிக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் அயல்துறை கொள்கை என்பது நமது முதலாளி வர்க்கத்தின் இரட்டை தன்மையை, அதாவது ஏகாதிபத்தியத்திற்கு எதிர்ப்பு, அதே நேரத்தில் அதனுடன் சமரசம் மற்றும் ஒத்துழைப்பு என்பதையே பிரதிபலிக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சியின் திட்டத்தின் 10.4.1 உள்ள இவ்வரிகள் 4 ஆண்டு நரேந்திர மோடி ஆட்சி காலத்திய அயலுறவு கொள்கைக்கும் கனகச்சிதமாக பொருந்துகின்றன. உள்நாட்டு கொள்கையில் அவர்கள் கடைபிடிக்கிற பிற்போக்குத்தனத்தின் நீட்சி அப்படியே அயலுறவு கொள்கையிலும் வெளிப்படுகிறது. பன்னாட்டு மூலதனத்துடன் சமரசமும் ஒத்துழைப்பும் மேலோங்கிய பொருளாதார பாதையில் பயணிக்கும் மத்திய அரசின் அயலுறவுகளிலும் அதன் பிரதிபலிப்பு உள்ளது. சிற்சில நேரங்களில் அது காட்டும் மென்மையான எதிர்ப்பும் இந்திய ஆளும் வர்க்கங்களுடைய நலன்களின் வெளிப்பாடே. விடுதலைக்கு பிந்தைய இந்திய அயலுறவு கொள்கையில் 1950களின் பிற்பகுதியிலும் 1970களிலும் வெளிப்பட்ட முற்போக்கான அம்சங்களின் சுவடுகள் கடந்த 4 ஆண்டுகளில் பெருமளவு துடைத்தெறியப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கட்சியின் திட்டத்தில் 10.1 துவங்கி 4.6 வரை இந்திய அயலுறவு கொள்கை ஆளும் வர்க்கங்களின் நலன்களுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ற வகையில் சந்தித்த மாற்றங்களை விவரிக்கிறது. சோவியத் யூனியன் உள்ளிட்ட சோசியலிசம் முகாம் வலுவாக இருந்த காலத்தில் கூட்டு சேரா இயக்கம் உள்ளிட்டு சர்வதேச அரங்கில் அது ஆற்றிய குறிப்பிடத்தக்க பாத்திரத்தையும் அது பதிவு செய்கிறது. அமெரிக்காவின் கேந்திர கூட்டாளியாக இந்திய அயலுறவு கொள்கையில் அமெரிக்காவின் கேந்திர கூட்டாளியாக மாறுகிற ஆசையே பிரதான அம்சமாக உள்ளது. 1991 பிந்தைய உலகமய யுகத்தில் இப்போக்குகள் துவங்கினாலும் வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் ஆட்சி காலத்திலேயே இதற்கான அழுத்தமான முன்னெடுப்புகள் அரங்கேறின. உலக சமாதானம், கூட்டு சேரா இயக்கம் உள்ளிட்ட பாரம்பரிய விழுமியங்கள் அப்பட்டமாக கை கழுவப்படுவது அப்போது தீவிரமாயின. பொக்ரான் அணுகுண்டு சோதனை அத்திருப்பத்தின் வெளிப்பாடே. பிந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலும் அடுத்த கட்ட நகர்வுகள் இருந்தன என்பதே உண்மை. ஆனால் மீண்டும் பிஜேபி ஆட்சி அதிகாரத்திற்கு 2014 வந்த பிறகு இப்போக்குகள் நீண்ட தாவல்களாக மாறியுள்ளன. லெமோ, சிஸ்மோ, பீகா. அமெரிக்க உடனான உறவுகள் எந்த அளவிற்கு தேசத்தின் சுயசார்பிற்கும் பாதுகாப்பிற்குமே ஊறு விளைவிக்கின்றன என்பதற்கு மேற்கூறிய உடன்பாடுகளே சாட்சியங்கள். லெமோ என்பது இராணுவ தளவாடங்களை உற்பத்தி தளத்தில் துவங்கி பயன்பாட்டு இடம் வரையிலான போக்குவரத்து, தகவல் பரிமாற்றம், எரிபொருள் உள்ளிட்ட இதர வளங்களை ஏற்பாடு செய்து தருவதற்கான உடன்பாடாகும். லெமோ 2016 கையெழுத்தாகிவிட்டது. சிஸ்மா என்பது அமெரிக்க சமிக்கை சாதனங்களை இந்தியா பயன்படுத்திக் கொள்வதற்கான உடன்பாடாகும். கைமாறாக இந்தியா இராணுவ நடவடிக்கைகளை பின்தொடர்வதற்கான அனுமதி அமெரிக்காவுக்கு கிடைத்துவிடுகிறது. சிஸ்மோவை காம்காசா என்று பெயர் மாற்றம் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தேறி வருகின்றன. காம்காசா என்பது வெறும் பெயர் மாற்றம் அல்ல, இது இந்தியாவிற்கான பிரத்யேக வடிவம் என்கின்றனர். இது சிஸ்மோவை விட ஒருபடி மேலே செல்கிற உடன்பாடாகும். முன்னது இந்திய இராணுவ நடவடிக்கைகளை பின்தொடர்வதை அனுமதிக்கிறதெனில் பிந்தையது எல்லா உள்தகவல் பரிமாற்றத்தையும் கட்டுப்படுத்தவும் வழி செய்து தருகிறது. பீகா என்பது இந்தியா குறிவைக்கிற இலக்குகள், ஏவுகணை, பீரங்கிகள், குண்டுவீச்சு உள்ளிட்ட அனைத்தும் அமெரிக்க புவியமைப்பு விண்கல ஆதார ஏற்பாட்டின் வாயிலாக செய்யப்படுவது என்பதேயாகும். இந்த உடன்பாடுகளுக்கான காரணம் அமெரிக்காவின் கேந்திர கூட்டாளியாக மாறுகிற இந்திய ஆளும் வர்க்கங்களின் ஆர்வம்தான். கண்களை விற்று சித்திரம் வாங்குவதே. இத்தகைய உடன்பாடுகளால் தேசத்தின் சுயசார்பும் பாதுகாப்பும் பலவீனப்படும் என்பதே உண்மை. இது குறித்து எழும் கேள்விகள் இதோ. லெமோ உடன்பாட்டின் தேவை என்ன? கடல் வழிகளில் இராணுவத்தை பயன்படுத்துகிற தேவை இந்தியாவிற்கு மிக குறைவு. ஆனால் அமெரிக்க கடற்படையின் எதிர்கால வியூகத்திற்கு இந்த உடன்பாடு மிக முக்கியமானது. அமெரிக்க கடற்படை 60% போர்க்கப்பல்களை இந்தோ பசிபிக் பகுதியில் நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளது. எனவே இந்திய துறைமுகங்கள் அதற்கு பயன்படும். போர் விமானங்கள் எரிபொருள் நிரப்புவதற்கு இந்திய விமானத்தளங்கள் தேவைப்படும். காம்காசாவில் இந்தியா கையெழுத்திட்டால் அமெரிக்காவின் மிக உயர்தொழில் நுட்ப மேடைகள் தகவல் பரிமாற்றங்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்திய இராணுவ நடவடிக்கைகள் உள்தகவல் பரிமாற்றங்களின் மீது அமெரிக்காவின் கண் இருக்கும் என்பதே அபாயம். மட்டுமின்றி அத்தகைய உயர்தொழில் நுட்பத்திற்கு ஏற்ற ஆயுத தளவாடங்களையும் அமெரிக்காவிடமிருந்தே வாங்க வேண்டி வரும். உதாரணமாக கடல் கண்காணிப்பு ஆளில்லா விமானங்கள் அங்குசம் வாங்குவதால் யானையையும் வாங்க வேண்டிய கட்டாயம். பீகா என்பது முழுக்க முழுக்க இராணுவ நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவின் புவியமைப்பு விண்கல ஏற்பாட்டை சார்ந்து இந்தியா நிற்பதற்கே இட்டுச் செல்லும். ஏற்கனவே பெருஞ்செலவில் சுயசார்போடு இந்தியா இயக்கி வரும் 6 விண்கலங்களையும் பின்னோக்கி இழுக்கிற செயலாகும். தேசிய ஜனநாயக கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலங்களில் ஊசலாட்டங்கள் இருந்தாலும் 20 ஆண்டுகளாக கையெழுத்தாகாத இந்த உடன்பாடுகள் லெமோ, சிஸ்மோ, மோடி காலத்தில் கையெழுத்தாகிவிட்டன. பீகா, காம்காசா ஆகியவை விவாதிக்கப்பட்டு வருகின்றன. பகைக்கு விடுக்கப்படும் அழைப்பு. மோடி அரசின் நகர்வுகள் இந்தியாவை பாரம்பரிய நட்புகளிலிருந்தும் அண்டை உறவுகளிலிருந்தும் அந்நியமாக்கி வருகின்றன. 1. ரஷ்யாவுடனான உறவு. இந்திய இராணுவத்திற்கான வன்பொருள்களை அளித்து வருவது ரஷ்யாதான். மேற்கூறிய உடன்பாடுகள் இந்தியா பயன்படுத்தும் வன்பொருட்கள் மீதும் அமெரிக்காவின் பிடிமானத்திற்கு வழிவகுக்கக்கூடுமென ரஷ்யா கருதக்கூடும். இது இந்திய ரஷ்யா பரிமாற்றங்களில் பாதிப்பை உருவாக்கக்கூடியதாகும். ரஷ்யாவிலிருந்து S-400 வான்வழி தற்காப்பு ஏவுகணைகளை இந்தியா வாங்குவதற்கான ₹39,000 கோடி உடன்பாட்டை அமெரிக்கா எதிர்த்து வருவது தனிக்கதை. 2. சீனாவுடனான உறவு. அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா இணைந்து ஜப்பானின் கடல் பகுதியும் பிலிப்பைன்ஸுக்கு சற்று தள்ளியும் உள்ள ஒகினாவின் அருகில் நடத்துகிற மலபார் இராணுவ பயிற்சிகள் சீனாவை கட்டுக்குள் வைக்கிற அமெரிக்கா திட்டத்தின் ஒரு பகுதியே ஆகும். பீகா, காம்காசா உடன்பாடுகளோடு இப்பயிற்சிகளை பொருத்தி பார்க்க வேண்டும். உடன்பாட்டு நாடுகளின் கடற்படைகளும் ஒருங்கிணைந்து அமெரிக்க கட்டளையின் கீழ் இயங்குமென்றால் அதன் வியூகமும் நோக்கமும் தெளிவாகிறது. மேலும் அமெரிக்காவுடனான நெருக்கம் மற்றும் உடன்பாடுகள் காரணமாக எதிர்காலத்தில் இராணுவ கொள்முதல்களுக்கு நேட்டோ நாடுகளை சார்ந்து நிற்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கும். தற்போதுள்ள வழிகள் பல அடைபட்டு போகலாம். கடந்த 15 ஆண்டுகளில் $15 பில்லியன் பெருமான அமெரிக்க ஆயுதங்களை இந்தியா வாங்கியுள்ளது. இதற்காக அமெரிக்காவின் இணைந்து இயங்குகிற 50-க்கும் மேற்பட்ட செயலாக்க குழுக்கள் இந்தியாவின் கேந்திர அரசியல் சமூக கட்டமைப்பிற்குள் ஊடுருவுகின்றன. அமெரிக்க சிந்தனை தொட்டிக்குள் பல ஓய்வு பெற்ற இந்திய அயலுறவு பாதுகாப்புத்துறை உயர் அலுவலர்கள் இருப்பதென்பது பின்வாசல் வழியாக அதிகார வர்க்கத்துக்குள்ளும் ஊடுருவதற்கான வழிமுறையாகும். பாரம்பரியத்திலிருந்து விலகல். இஸ்ரேலுடனான உறவுகள், ஈரானின் மீதான அமெரிக்க பொருளாதார தடை ஆகியன இந்திய அரசின் அயலுறவு கொள்கைக்கான சோதனைகளாக அமைந்துள்ளன. அமெரிக்காவின் செல்லமாக உலக அரங்கில் விளங்கக்கூடிய இஸ்ரேலிடமிருந்து அதிகபட்ச ஆயுதங்களை கொள்முதல் செய்கிற வாடிக்கையாளராக இந்தியா மாறியுள்ளது. RSS அமைப்பு யூத வெறியோடு தனது தத்துவார்த்த ஒருமையை வெளிப்படுத்தி வருவது ஊரறிந்த ஒன்றே. இந்திய ஆளும் வர்க்கங்களின் விருப்பங்களும் அத்தோடு ஒருங்கிணையும் போது BJP அரசாங்கத்திற்கு பொன்னான வாய்ப்பல்லவா? பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்று யூதவெறி அமைப்பின் தந்தை எனப்படும் தியோடர் ஹெர்ஷல் சமாதியில் மரியாதை செலுத்தினார். 20 லட்சம் பாலஸ்தீனியர்கள் வேலிகளுக்குள் திறந்தவெறி சிறையில் வாழ்கின்ற சோகம் மோடியை கொஞ்சமும் அசைக்கவில்லை. அண்மையில் தனது தூதரகத்தை டெல் அவீவ் நகரிலிருந்து ஜெருசலத்திற்கு மாற்றுகிற ட்ரம்பின் முடிவுக்கு எதிராக ஐநாவில் வாக்களித்தாலும் வெளியில் இந்தியாவின் குரல் பெரிதாக எழும்பவில்லை. அடுத்து ஈரான் பிரச்சினை. அமெரிக்க ஈரானுடனான பலதரப்பு அணு உடன்பாட்டை முறித்தி கொண்டு பொருளாதார தடை விதித்திருப்பது இந்தியா மீது கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு மொத்தம் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ஈரானின் பங்கு 17% இருந்தது. 2012 அமெரிக்க தடை விதிக்கப்பட்ட பின்புலத்தில் 7% வரை சரிந்தது. 2016 அமெரிக்க ஈரான் உடன்பாடு ஏற்பட்ட பிறகு இந்திய இறக்குமதி 2 மடங்குகள் உயர்ந்தன. தற்போது மீண்டும் பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்துள்ளது. இந்தியா வெளியில் வீராப்பாக 3வது நாட்டின் தலையீட்டை நாங்கள் நிராகரிப்போம் என்று கூறினாலும் ஈரானிலிருந்து இறக்குமதியாகும் கச்சா எண்ணெய் மே மற்றும் ஜூன் 2018 மாதங்களுக்கிடையே மட்டும் 16% சரிந்துவிட்டது. காரணம், அரசனைவின்றிய அரச விசுவாசிகளாக ரிலையன்ஸ், நயாரா போன்ற தனியார் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஈரான் இறக்குமதியை நிறுத்தியதுதான். பிப்ரவரி 2018 ஈரான் அதிபர் ஹாசன் ரவுஹானி இந்தியா வந்தபோது ஏற்பட்ட ஈரானின் பசர்காடு வங்கியை இந்தியாவில் திறப்பது, 25% கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா அதிகரிப்பது, ரூபாய் ரியால் பரிமாற்றத்திற்கான ஏற்பாடு போன்ற முடிவுகள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. பாகிஸ்தான், காஷ்மீர் போன்ற பிரச்சினைகளில் இந்தியாவின் பக்கம் உறுதியாக நெடுங்காலமாக நின்ற நாடு ஈரான் என்பது வரலாறு. எனினும் அமெரிக்காவின் மூர்கத்தனம் இந்தியாவிடம் சில எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இராணுவ ஒத்துழைப்பு குறித்த தீர்மானத்தில் முதன்முறையாக பாகிஸ்தானுடன் இணைந்து ஈடுபடுவது என்ற இதுவரை இல்லாத ஓர் முடிவும், இந்தியா இணையாவிடினும் ஒரு கச்சை ஒரு சாலை திட்டத்திற்கான தீர்மானம் அங்கு ஒருமனதாய் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் உதாரணங்கள். உருக்கு அலுமினியம் மீது அமெரிக்கா எழுப்பியுள்ள வரிச்சுவர்களுக்கு எதிராக 29 அமெரிக்க விவசாய இறக்குமதி பொருட்கள் மீது இந்தியாவிலும் வரிச்சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன. இதுவெல்லாம் கவனிக்கத்தக்க நிகழ்ச்சிகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு ஜூன் 24 முதல் 26 அறிக்கை கூறுவது போல, இவை துவக்க நிலை மாற்றங்களாக இருப்பதால் அறுதியிட்ட முடிவுகளுக்கு இப்போது வர இயலாது. எனினும் ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இடையேயான முரண்பாடுகள் கூடுதலாய் வெளிப்பட்டு வரும் நிலையில் அதற்கேற்ற வகையிலான தகவமைவின் வெளிப்பாடாகவே தோன்றுகிறது. எனினும் அயலுறவு கொள்கையின் சாய்மானம் அமெரிக்காவுடனான கேந்திர கூட்டாளி என்கிற கனவு பக்கமே உள்ளது. ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசின் தீவிர வலதுசாரி நடவடிக்கைகள் உலக அரங்கிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற சூழலில் இந்திய அரசின் சாய்மானமும் தனது சர்வதேச கடமைகளினின்று வழுவுவதும் அபாயகரமானதாகும். தேசமும் வணிகமும். 2016 அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றிய மோடி இன்று இந்திய அமெரிக்க உறவு வரலாற்றின் தயக்கங்களை கடந்து வலுப்பெற்றுள்ளது என்று கூறியது வரலாற்று சக்கரம் பின்னோக்கி சுழற்றப்படுவது குறித்த அப்பட்டமான ஒப்புதலாகும். இதன் பொருளாதார நோக்கங்களையும் பிரதமர் தனது உரையில் மறைக்கவில்லை. உலக அரங்கில் இந்தியாவை தேசமாக அல்லாது சந்தையாகவே மோடி முன்னிறுத்துகிறார். இதோ அவரின் வார்த்தைகளிலேயே, இந்தியாவின் 125 கோடி மக்கள் இந்நாட்டை அமெரிக்க வணிகத்திற்கான இசைவான கூட்டாளியாக மாற்றியுள்ளார்கள். இந்தியா சந்திக்கிற பெரும் சவாலாகும் இது.